அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 8 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் புத்த கயாவில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பற்றியும் அங்குள்ள தற்போதைய நிலவரம் குறித்து புத்த கயா மாவட்ட ஆட்சியர் பாலமுருகன் தெரிவிக்கும் கருத்து.
எல்லா பப்ளிக்கும் இப்ப விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் வந்து கோயிலுக்கோ போதுகயா போத் மந்திரில இருக்கிற போது ட்ரீக்கோ எந்த டேமேஜும் வரல.
தருமபுரியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த தலித் இளைஞர் இளவரசனின் உடல் மீது மறு பிரேத பரிசோதனை நடத்துவது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவு நாளை பிறப்பிக்கப்பட இருப்பது பற்றிய செய்தி. இலங்கைக்கு வந்திருக்கும் இந்திய தேசிய பாதுகாப்பு செயலர் சிவசங்கர் மேனனை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திப்பு குறித்து தெரிவிக்கும் தகவல்கள்.
ஆனா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு அண்டர்வைஸ்வர்கள் என்ற அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது.
இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் கனடா அரசு பிரதிநிதி குழுவை கூட அனுப்பக்கூடாது என்று எதிர்க்கட்சி ஒன்று கோருவது பற்றிய பேட்டி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
எகிப்திய அதிபர் பதவியிலிருந்து முகமது மோர்சி அகற்றப்பட்டதை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறை மற்றும் இராணுவத்திற்கும் இடையில் நடந்த மோதல்களில் கெய்ரோவில் மட்டும் இதுவரை 50 கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு படையினர் படுகொலைகள் செய்வதாக இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு குற்றம் சுமத்தியிருக்கிறது. இராணுவத்திற்கு எதிராக எகிப்தியர்கள் அனைவரும் கிளர்ந்திட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இராணுவமும் காவல்துறையும் மறுத்திருக்கின்றன. ஆயுததாரிகள் தங்கள் மீதும் அரசின் தலைமையகம் மீதும் பெட்ரோல் மற்றும் பாம்புகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து தற்காப்புக்காக மட்டுமே தாங்கள் பதில் தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் தங்களுக்கும் இடையில் துப்பாக்கி சூட்டுகள் நடந்ததாகவும் இதில் ஒரு இராணுவ சிப்பாயும் 2 காவல்துறையினரும் கொல்லப்பட்டதாகவும் இராணுவ பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
எகிப்தில் வன்முறைகள் முடியும் வரை தான் தனிமையில் இருக்கப் போவதாக அந்நாட்டின் அதி உயர் இஸ்லாமிய மதபீடமான அல் அசார் மசூதியின் தலைமை இமாம் கூறியிருக்கின்றார். நாட்டில் உள்நாட்டுப் போர் ஏற்படலாம் என்று ஷேக் அகமது அல் தாயிப் எச்சரித்திருக்கின்றார். கைரோவில் படுகொலைகள் நடந்துள்ளதாக வர்ணித்துள்ள அல் நூர் என்ற முன்னணி இஸ்லாமிய கட்சி இடைக்கால பிரதமர் குறித்து நடக்கும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து தமது பிரதிநிதிகள் தற்காலிகமாக விலகிக் கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறது. நடந்த சாவுகள் குறித்து விசாரிக்க ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதமராக நியமிக்கப்படும் வாய்ப்புள்ளவர் என்று கருதப்படும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முகமது அல் பராதே இந்த விசாரணையானது சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். வன்முறையாளர்கள் மேலும் வன்முறைகளுக்குத்தான் இட்டுச் செல்லும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
ஈராக்கில் ஐநா நடைமுறைப்படுத்திய எண்ணெய்க்காக உணவு என்கிற திட்டத்தில் நடந்ததாக கூறப்பட்ட ஊழல் வழக்கிலிருந்து பிரான்சின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான டோட்டல் நிறுவனம், அதன் தலைமை அதிகாரி மற்றும் பிரான்சின் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஆகியவர்களை பிரெஞ்சு நீதிமன்றம் விடுவித்திருக்கிறது. ஈராக்கின் முன்னாள் அதிபராக இருந்த சதாம் ஹுசைனுக்கு எதிராக ஐநா மன்றம் விதித்திருந்த சர்வதேச வர்த்தக தடைகள் காரணமாக பாதிக்கப்படும் சாதாரண பொதுமக்களின் இன்னல்களை போக்கும் நோக்கில் அவர்களுக்கு தேவைப்படும் மனிதாபிமான உதவிகளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விற்பதற்கு ஈராக் அரசுக்கு ஐநா மன்றம் அனுமதி அளித்திருந்தது. ஆனால் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுத்ததாக ஐநா மன்றத்தின் உள்ளறிக்கை ஒன்று தெரிவித்திருந்தது. இந்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்த 2000 நிறுவனங்களிடமிருந்து ஈராக் அரசு லஞ்சம் கேட்டதாக அதில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது.
ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இந்திய குழு ஒன்று ஆப்கானுக்கு சென்றிருக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் துருப்புக்கள் ஆப்கானிலிருந்து அடுத்த ஆண்டு திரும்ப உள்ள நிலையில் அதிபர் ஹமீத் கர்சாய் இந்தியாவிடமிருந்து இராணுவ உபகரணங்களை கேட்டிருந்தார். தாக்கி அழிக்கும் ஆயுதங்களை ஆப்கானுக்கு தர இந்தியா இதுவரை மறுத்து வந்திருக்கிறது.
ஐரோப்பாவுக்கு தப்பி வர முயன்று வரும் வழியில் கடலில் மூழ்கும் ஆப்பிரிக்க குடியேறிகளின் சார்பாக போப் பிரான்சிஸ் வலிமையாக குரல் கொடுத்திருக்கிறார். இத்தாலிய தீவான லெம்பதுசாவுக்கு அதிகாரப்பூர்வமாக சென்றிருக்கும் போப் ஆயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் பேசும்பொழுது மற்றவரின் துயர் கண்டு கவலைப்படாத போக்கு உலகமயமாகிவிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார்.
Quando alcune settimane fa ho appreso questa notizia che purtroppo tante volte
சின்னஞ்சிறு படகுகளில் மக்களை அடைத்து ஆட்கடுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அதன் மூலம் பணக்காரர்களாகும் மனித கடத்தல்காரர்களை அவர் மிக கடுமையாக சாடினார். ஆவணப்படுத்தப்படாத ஆயிரக்கணக்கானவர்கள் கடலில் இறப்பதற்கு பொறுப்பேற்பதற்கு யாருமே தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். வட ஆப்பிரிக்க கடற்கரையை ஒட்டியிருக்கும் இத்தாலிய தீவான லம்பெதுசா வழியாகத்தான் பலர் ஐரோப்பாவுக்குள் குடியேறுகிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் பீகார் மாநிலம் புத்தகயாவில் நடந்த தாக்குதல் குறித்த செய்திகளை நேற்று முதல் கேட்டு வருகிறீர்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. இந்த நிலையில் புத்தகயாவில் தற்போதைய நிலவரம் குறித்து கயா மாவட்ட ஆட்சியர் பாலமுருகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
தற்போது நிலைமை ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மணிக்கு இன்னைக்கு போதகயா மந்திரில போதகயாவில் இருக்கிற எல்லா மாங்ஸ் மூலமா நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த ஸ்பெஷல் ப்ரேயருக்கு அப்புறம் 6 மணியிலிருந்து கோயில் எல்லா பப்ளிக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லா பப்ளிக்கும் இப்போ விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் வந்து கோயிலுக்கோ போதகயா போத் மந்திரில் இருக்கிற போத் ட்ரீக்கோ எந்த டேமேஜும் வரல.
இப்போ காயமடைஞ்சவங்க நிலைமை எப்படி இருக்கு?
2 பேருக்கு காயம்பட்டதுங்க. ஆனால் 2 பேருமே நல்லா இருக்காங்க, ஸ்டேபிளா இருக்காங்க. 2 பேரும் நல்லா பேசுறாங்க. நானும் பர்சனலா விசிட் பண்ணேன்.
இது தொடர்பாக ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்கன்றாங்க. அவர் வந்து இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவர்னு சில ஊடகங்கள் சொல்லுது. சில பேர் அவர் ரோஹிங்கா முஸ்லீம்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த இது குறித்து என்ன சொல்ல முடியும் நீங்க?
இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஏஜென்சி தான் சொல்ல முடியாது அதை பத்தி எதுவும்.
இப்போ அங்க பாதுகாப்பு நடவடிக்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்கீங்க? இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாம தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க?
செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் போர்சஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடையில இன்னிலிருந்து ஸ்பெஷல் போர்ஸ் டிஎம்பி போர்ஸ்க்கு வந்து இந்த வேலையை கொடுத்துருக்கோம். அது இல்லாம பின்னாடி ஒரு செவர் இருக்கு, பவுண்டரி வால். அதை வந்து அதோட ஹைட் கம்மி, அது மூலியமாகவும் வந்திருக்கலாங்கிற ஒரு சந்தேகம். அதுக்காக அந்த பவுண்டரியை மேம்படுத்துறதுக்காக நாளையிலிருந்து வேலை ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாம மாங்க்ஸ் இங்க இருக்கிற மொனாஸ்டிஸ் அவங்களுடைய ஹெல்ப்பும் வேணுங்கிறதுக்காக அவங்க கிட்டயும் மீட்டிங் போட்டு, ஏன்னா அவங்க நிறைய பேர் மாங்க்ஸ் பெரிய பெரிய பேக் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களோட ஹெல்ப்காகவும் அவங்க கிட்ட மீட்டிங் போட்டு அவங்களையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய பேக்ஸ் எடுத்துக்க வந்தா நல்லா இருக்கும்.
இப்ப மெட்டல் டிடெக்டர் வைக்கிறது அது போன்ற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க?
அது முன்னாடி மெட்டல் டிடெக்டர் இருந்தது, அதையும் யூஸ் பண்றோம். இன்னும் அதிகமா செக்யூரிட்டி மெஷர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிவ்யூ பண்ணி எங்கெங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல மெட்டல் டிடெக்டர் வைக்கணும், யார் யார் போர்ஸ் எங்கெங்க டெப்ளாய் பண்ணுங்கிற பிளானும் நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸிட் கேட்டும் வந்து நாங்கள் ஓபன் பண்ணுறதுக்கு பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எக்ஸிட் கேட் தனியா வந்துடும்.
இப்போ அங்கே பதட்டமா இருக்கா, எப்படி இருக்கு நிலைமை?
இல்லைங்க, நார்மலா இருக்கு. நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இப்போ வந்து கியூல நின்றுட்டு இருக்காங்க மந்திர் வரத்துக்காக. எந்த வகையான பதட்டமோ பயமோ மக்கள்கிட்ட இல்லை.
கயா மாவட்ட ஆட்சியர் பாலமுருகனின் இந்த செவியின் முழுமையான வடிவத்தை எமது இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் வன்னிய சாதி பெண்ணை காதலித்து மனம் செய்து கொண்ட தலித் இளைஞர் இளவரசன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவத்தில் அவரது உடல் மீது மறு பிரேத விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பற்றி நாளை தீர்ப்பு தரப்போவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தருமபுரி இளைஞர் இளவரசனின் உடலை மீண்டும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமா என சென்னை உயர்நீதிமன்றம் நாளை செவ்வாய் முடிவு செய்ய இருக்கிறது. தமிழக அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட தருமபுரி கலப்பு திருமண தம்பதியரில் கணவன் தலித் இனத்தவரான இளவரசன். அவரது உயிரற்ற உடல் கடந்த ஜூலை 4 அன்று தருமபுரியிலேயே ரயில் தண்டவாளம் அருகே கண்டெடுக்கப்பட்டது. பிறகு பிரேத பரிசோதனையும் முடிந்தது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகும் நடந்து முடிந்த பரிசோதனையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என கூறி உறவினர்கள் இளவரசனின் உடலை பெற்றுக்கொள்ள மறுத்து வருகின்றனர். அவர் கொலை செய்யப்பட்டிருக்க கூடும் எனவும் அவர்கள் வாதிடுகின்றனர். இந்நிலையில் இளவரசனின் நண்பர் ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு பிரேத பரிசோதனை கோரி மனு செய்தார். அது இன்று நீதிபதிகள் தனபாலன் மற்றும் செல்வம் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் எல்லாம் முறையாகவே நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நடந்து முடிந்த பிரேத பரிசோதனையின் வீடியோ பதிவை நாளை தாங்கள் பார்க்க இருப்பதாகவும், அப்போது மனுதாரரின் சார்பில் மருத்துவர் ஒருவரும் உடன் இருக்கலாம் என்றும், வீடியோ பதிவை பார்த்த பிறகு தங்கள் தீர்ப்பினை கூறுவதாகவும் அறிவித்தனர். இந்நிலையில் இளவரசனின் மனைவி திவ்யாவிற்கு உளவியல் ஆலோசனை வழங்க வேண்டும் என கோரி மனித உரிமை அமைப்பு ஒன்று தாக்கல் செய்திருக்கும் வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் சுந்தரேஷ் ஆகியோர் அத்தகைய ஆலோசனைக்கு திவ்யா சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் அவருக்கு 10 அமர்வுகளில் உளவியல் ஆலோசனை வழங்கலாம் என உத்தரவிட்டனர். மாநிலத்தின் பல பகுதிகளிலும் தலித் அமைப்புகள் இளவரசனின் மரணம் குறித்து முறையான விசாரணை கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன. முன்னதாக இன்று காலை முதல்வர் ஜெயலலிதா இளவரசனின் மரணம் குறித்து விசாரிக்கவென ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் ஆர் சிங்காரவேலை தலைமையில் ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இளவரசனின் பெற்றோர் நீதிபதி சிங்காரவேலர் மீது தங்களுக்கு சற்றும் நம்பிக்கை இல்லை, கடந்த காலங்களில் அவர் தலித்துகளுக்கு விரோதமாகவே செயல்பட்டிருக்கிறார், எனவே தலித் நலனில் நாட்டமுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு போன்ற ஒருவர் தலைமையிலேயே விசாரணை கமிஷன் அமைய வேண்டும் என கோரியிருக்கின்றனர்.
சென்னை செய்தியாளர் கோபாலன். தமிழ்நாட்டின் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கல் குவாரி வேலைகளுக்கு தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு இன்று உத்தரவிட்டிருக்கிறது. புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதியில் கல்லுடைக்கும் வேலைகள் பரவலாக நடந்து வருவதாகவும், இதனால் வனம் விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து ஏற்படுவதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்திருந்த செய்திகளின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தடையை வழங்கியிருக்கிறது. இந்த செய்திகளை ஊடகங்களுக்கு வெளியிட்ட தமிழ்நாடு பசுமை இயக்கம் என்ற அமைப்பின் ஆர்வலர் ஜெயச்சந்திரனிடம் இது குறித்து கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
சத்தியமங்கலம் காடு வந்து ஒரு புலிகள் சரணாலயமா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அது வனவிலங்கு சரணாலயமா 1405 சதுர கிலோமீட்டர் வந்து வனவிலங்கு சரணாலயமா அறிவிச்சாங்க. இப்ப சமீபத்துல அதை புலிகள் சரணாலயமாவும் அறிவிச்சிருக்காங்க. இப்ப அது வந்து வனவிலங்கு இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த மாதிரி குவாரிங்கெல்லாம் இல்லையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்தெந்த வேலைகள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்கு. அதுல இந்த குவாரி வர்க்கு நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு பேப்பர்ல பாத்துட்டு ஹைகோர்ட்டே வந்து வழக்கா பதிவு பண்ணி தடை கொடுத்துருக்காங்க.
இந்த குறிப்பிட்ட குவாரிகள் வந்து அங்க எத்தனை நாளா செயல்பட்டு இருக்கு?
கடந்த 5-6 வருஷமா செயல்பட்டு, ஒரு சில இடத்துல 5-6 வருஷமா செயல்பட்டு இருக்கு, ஒரு சில இடத்துல 10 வருஷமா கூட செயல்பட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல.
இவை எல்லாம் வந்து அரசு கிட்ட முறையான அனுமதி பெற்று இயங்கும் குவாரிகள் தானே?
சமீப காலமா அரசுக்கு அரசு வந்து யாருக்கும் அந்த குவாரி லைசன்ஸ் அதாவது ரெண்டு இருக்கு, ப்ளூ மெட்டல் குவாரியும் இருக்கு கிரானைட் குவாரியும் இருக்கு. இந்த கிரானைட் குவாரிங்க்கு வந்து அவங்க பேன் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்லயே குடுக்கறது இல்ல.
ஆனாலும் கூட அந்த மாதிரியான குவாரி வேலைகள் அங்க நடக்குதுங்கிறீங்க?
நடந்துட்டு இருக்கு. ப்ளூ மெட்டல் இந்த வீட்டுக்காக கல் உடைக்கிறாங்க இல்லையா, அந்த ஜல்லி கல் உடைக்கிறாங்கல்ல, அது மாதிரி பகுதி வந்து இந்த பவானி சாகர் பகுதியில அந்த மாதிரி ப்ளூ மெட்டல் குவாரிங் நடக்குது. மேல தலைமலை தாளவாடி அந்த பக்கம் எல்லாம் வந்து இந்த மாதிரி கிரானைட்டுக்காக குவாரி நடக்குது.
இந்த ரெண்டு வகையான குவாரிகள்ல எது வந்து வன விலங்குகளுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்னா பாக்குறீங்க? இந்த குறிப்பிட்ட வகையான குவாரி நடவடிக்கைகள் காரணமாக விலங்குகள் என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திக்குது? விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான மோதல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க, என்ன மாதிரியான மோதல்கள் இருக்கு?
இது வந்து அங்க காட்டுக்குள்ள வந்து கடுமையான வெடி சத்தங்களும் யானைகள் போகக்கூடிய பாதைகள்ல வந்து வாகனங்கள் அதிகப்படி அந்த குவாரி பொருளை ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்களோட இதனாலையும் வனவிலங்குகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா நிறைய பெரிய பெரிய கல்லை உடைக்கிறாங்க, வேட்டி வச்சு உடைக்கிறாங்க. அதனால வந்து நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால என்ன ஆச்சுன்னா யானைகளும் வேற விலங்குகள்லாம் வந்து ஊர் பகுதிக்கு துரத்தப்படுது. ஊர் பகுதியில வந்துன்னா வந்து மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மோதல் அதிகமானது.
இந்த குறிப்பிட்ட வன விலங்குகள் சரணாலயத்தை புலிகளுக்கான சிறப்பு சரணாலயமாகவும் மாற்றி அறிவிச்ச பிறகு இந்த குவாரிகள் அங்க செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு தரப்புல உரிய எச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா?
இல்ல, அரசா காங்கிரஸ் செயல்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டே இருக்காது.
சரி, அரசு கிட்ட இந்த பிரச்சனையை உங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கொண்டு போனீங்களா?
நிறைய சொல்லியிருக்கோம், இப்ப பத்திரிகையில கூட எழுதணும், இப்படி எல்லாம் இருக்குங்கிற பிரச்சனை பத்திரிகையில எழுதணும். அதை வந்து அதைதான் கோர்ட் வந்து ஏத்துக்கிட்டாங்க, ஒரு பெட்டிஷனா ஏத்துக்கிட்டாங்க.
சரி, அங்க இருக்கிற வனத்துறை இருக்கு இல்லையா, தமிழக வனத்துறை என்ன பண்ணுது?
அங்க இருக்கிற வனத்துறை அவங்களுக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சா இது நடக்கணும்.
சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜெயச்சந்திரன். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இந்திய தேசிய பாதுகாப்பு செயலர் சிவசங்கர் மேனன் அவர்கள் இலங்கை சென்றிருக்கிறார். இலங்கை அரசு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவான 13வது சட்ட திருத்தத்தை திருத்த முயன்று வரும் பின்னணியில் இவரது விஜயம் வருகிறது. மேனன் நாளை இலங்கை ஆட்சியாளர்களை சந்திக்கவிருக்கும் நிலையில் அவர் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் சந்தித்தார். இந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை கேட்டேன்.
நாங்கள் இரண்டு முக்கிய விடயங்களை பற்றி பேசியிருந்தோம். ஒன்று, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒழுங்கு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது. இலங்கையானது ஒரு பல்லின பல மொழிகள் பல மதங்களை கொண்ட ஒரு நாடு என்பதும், வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களினுடைய வரலாற்று பூர்வமான வாழ்விடம் என்ற விடயங்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய நிலையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியான சிங்கள குடியேற்றங்களை இப்பொழுது வருமானத்தில் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வடக்கு மாகாணத்தினுடைய குடிசின தரங்களை மாற்றுகிறதற்கான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம், அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இவ்வாறான விடயங்களை இலங்கை அரசாங்கம் செய்ய முடியாது. ஆகவே அந்த வகையில் உடனடியாக அவ்வாறான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சகல அம்சங்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்திய அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். இரண்டாவதாக, வடக்கு மாகாணத்தில் ஒரு நீதியான நியாயமான தேர்தல் நடத்துவதாக இருந்தால் இராணுவமும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் போன்ற சகலரும் இராணுவ முகாம்களுக்குள் போக வேண்டும். அவர்கள் உலகில் நடமாடுகின்ற பொழுது ஒரு நீதியான நியாயமான தேர்தல் நடைபெற முடியாது. அவர்கள் அரசாங்கத்திற்கான அரசியல் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், வேட்பாளர்கள் தொழில் செய்கின்றார்கள் போன்ற பல நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனையும் இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து இலங்கை அரசாங்கத்திடம் இதுபற்றியும் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒரு சர்வதேச கண்காணிப்பாளர்கள் என்பது தேவை, அதற்கும் இந்தியா வந்து அந்த விடயத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்ற விடயங்களையும் சொல்லியிருந்தோம். அனைத்து விடயங்களையும் அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு சொன்னார். நீதியான நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும் என்பது தாங்களும் மிக உறுதியாக இருப்பதாகவும், அதற்காக ஏற்கனவே டாக்டர் ராஜபக்ஷ அவர்களுக்கு சொல்லியிருப்பதாகவும், தான் தொடர்ந்து நாளை ஜனாதிபதியிடம் அந்த விடயங்களை சொல்ல இருப்பதாகவும் கூறினார். இராணுவ பிரச்சனைகள் தேர்தலின் பொழுது இருக்கக்கூடாது என்பதில் தாங்களும் அக்கறையாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அது போன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும், தமிழ் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதிலும் தாங்கள் கவனமாக இருப்பதாகவும் அவர் எங்களை கூறியிருக்கின்றார்.
சிவசங்கர் மேனன், இப்போது இலங்கைக்கு வருகின்ற இந்த காலகட்டத்திலே இலங்கையின் பாதுகாப்பு செயலர் இந்த 13வது சட்ட திருத்தம் என்ற விஷயத்தில் இந்தியாவின் கருத்தை நாம் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாம் சொல்லியிருப்பதாகவும் பேட்டி அளித்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு சூழலில் இலங்கை வந்து இந்தியாவின் அறிவுரையையோ அல்லது ஆலோசனையோ கேட்டு நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
இலங்கை கேட்கும் என்று பூர்ணமாக நாங்கள் நம்பவில்லை. அவ்வாறு கேட்காத பட்சத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயமாக போகிறோம். ஆனா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடு என்ற அடிப்படையில், இந்தியாவுக்கு அதை அண்டர்லைன் பண்ணினவர்கள் என்ற அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்தியா தீர்மானிக்க வேண்டும், தீர்மானிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இனி இலங்கை தொடர்பான சர்வதேச செய்தி ஒன்று. இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டுக்கு கனடிய பிரதமர் ஸ்டீவன் ஹார்பர் செல்லாமல் அங்கு அரச தூதுக்குழுவை மட்டும் அனுப்பும் தீர்மானம் நாட்டின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு முரணானது என்று கனடாவின் எதிர்க்கட்சியான புதிய ஜனநாயக கட்சி கூறியிருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சித்சபேசன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நாங்கள் ஒட்டுமொத்தம் சோகத்துக்கு கனடா இல்லாட்டி கினேடியன் டெலிகேஷன் இருக்கக்கூடாதுன்ற நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் உலகளாவிய ரீதியில் கூடியளவான அது இலங்கையிலிருந்து வந்த புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் வாழும் நாடு கனடா தான். அந்த முறையில் அந்த நாட்டில் தொடர்ச்சியான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் from the ground நாங்கள் அறிகிறது அதுதான். மற்றது until President Rajapaksa ஐக்கிய நாட்டு சபையால் நடத்தப்படும் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அக்ரி பண்ண மட்டும் நாங்கள் இந்த காமன்வெல்த் மீட்டிங்குக்கு போகக்கூடாதுன்றதான் எங்களுடைய பிரின்சிபல் ஸ்டாண்ட்.
காமன்வெல்த் மாநாட்டை நடத்துகின்ற இலங்கைக்கு சென்று அங்கு இந்த பிரச்சனையை பேசுவதுதான் பொருத்தமான ஒரு நிலைப்பாடு. ஒட்டுமொத்தமாக பகிஷ்கரிப்பதிலும் பார்க்க அடையாள ரீதியாக அரசு தலைவர்கள் பகிஷ்கரித்துவிட்டு அங்கு இந்த மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான கருத்துக்களை நாடுகள் முன்வைக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறதே.
சோகம் ஹோஸ்ட் பண்ற நாடுதான் அடுத்த 2 வருஷத்துக்கு காமன்வெல்த்துடைய ஹெட். அந்த முறையில ஸ்ரீலங்கால சோகம் நடந்துச்சுண்டா அடுத்த 2 வருஷத்துக்கு ஸ்ரீலங்கா தான் காமன்வெல்த் லீட் பண்றதுக்கு அந்த சந்தர்ப்பம் எல்லா நாடுகளுமே கொடுக்கறோம்.
கனடா அதனை பகிஷ்கரித்தாலோ பகிஷ்கரிக்க விட்டாலோ எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்கு இலங்கை தானே அந்த தலைமைத்துவ பொறுப்பை வகிக்க போகிறது.
கனடா ஒட்டுமொத்தம் புறக்கணிக்கிறது டிசைட் பண்ணிட்டுனா சில போல மற்ற நாடுகளும் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடும். கனடா ஆஸ்திரேலியா போல நாடுகள் பங்கு பெற்றாட்டி அதுக்கு உண்மையான அந்த கூட்டத்துக்கு வலி சேர்க்காது. And Canada always a leader in fighting for human rights in the world and அந்த முறையான பிரின்சிபல் தான பொசிஷன் தான் எடுக்க வேணும். மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து வரும் ஒரு நாட்டில் நடக்கும் இந்த முக்கியமான ஒரு கூட்டத்தில் கனடா பங்குபெற்ற கூடாதுன்றதான் இந்த பிரின்சிபல் ஸ்டான்ஸ்.
கனடா மற்ற நாடுகளை குறிப்பாக பிரிட்டன் போன்ற மற்ற நாடுகளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்?
We're hoping that இப்போதைக்கு நாங்கள் we've just been hoping that Canada in the leadership role எடுத்தா மற்ற நாடுகளும் இதப்போ will also follow suit and then I'm hope and also இது கனடாவில் மட்டும் நடக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் அல்ல. மற்ற நாடுகளிலும் ஆஸ்திரேலியா வாழ் மக்கள் யூகே வாழ் மக்கள் அவையவையுடைய கவர்மெண்ட்டே இதே ரிக்வெஸ்ட் தான் மேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த முறையில் எல்லா நாடுகளிலும் அங்க வாழ் மக்கள் அவைகளுடைய இன்ட்ரெஸ்டை அவைகளுடைய கவர்மெண்ட்டிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
ராதிகா சித் சபேசன். இலங்கையின் முல்லைத்தீவு மீனவர்கள் தங்கள் கடற்பரப்பில் தென்பகுதி மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடிப்பதை தடை செய்ய கோரி உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொண்டனர். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் தென்பகுதி மீனவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி தொழில் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி இன்று முல்லைத்தீவு மாவட்ட அரசு செயலகத்தின் எதிரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. நாட்டின் தென்பகுதி மாவட்டங்களில் இருந்து வந்து அனுமதி பெறாமல் முல்லைத்தீவு கடற்பரப்பில் அரசினால் தடை செய்யப்பட்டுள்ள தொழில் முறைகளை பயன்படுத்துவதனால் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக முல்லைத்தீவு மீனவர்கள் கூறுகின்றார்கள். வெளிமாவட்ட மீனவர்களின் வருகையினால் தமது கடல் வளம் முற்றாக அளிக்கப்படுகின்றது என கரைதுறைப்பட்டு கிராம அபிவிருத்தி சங்கங்கள் மாதர அபிவிருத்தி சங்கங்களின் சமாச தலைவர் ரவிகரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
வெளிமாவட்ட மீனவர்களாலும் தடை செய்யப்பட்ட அத்தனை தொழில்களும் இந்த கடல் பரப்பில் செய்து கொண்டிருக்கிறதால எங்களுடைய துள்ளிக்குளம் தொடக்கம் கொக்குழாய் வரைக்குமான மீனவர்கள் அத்தனை பேரும் நாங்கள் பட்டினிச்சாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். வெளிமாவட்டத்தவர்கள் இங்க வந்து சட்டவிரோதமான தொழிலை இங்க வந்து செய்கிறதும் மிகவும் குற்றம். அப்ப இந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.
இதேவேளை மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதனால் உள்ளூரில் கடல் உணவை பெற முடியாத அளவிற்கு நிலைமைகள் மோசமடைந்திருப்பதாக கள்ளப்பாட்டைச் சேர்ந்த கடற்தொழிலாளராகிய பேதுரு பிள்ளை அந்தோணி பிள்ளை அவர்கள் கவலை தெரிவிக்கின்றார்.
குறுகிய தூரத்துக்குள்ள போய் நாங்கள் தொழில் செய்து 200-300 ஏற்றினாங்க. இன்றைக்கு 50 லிட்டர் என்ன சில வழிக்கு மேல போனா கூட என்ன காசு நட்டத்துல வரும் தொழில் செய்ய இயலாது. லைட் தொழில் என்று சொல்லி லைட் போடுறது லைட்டை போட்டுட்டு சுருக்கு வேலை இருக்குத்தானே அதை சுற்றி வர போட்டு சுருக்கு வலையில மீனவர்கள் தடுக்கிறது. அது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட தொழில் அந்த தொழில் செய்ய இயலாது. முல்லைத்தீவில் சாப்பாட்டு கடையில் மீன் சாப்பாடு இல்லாத காலம் இது
என்றார் பேதுரு பிள்ளை அந்தோணி பிள்ளை அவர்கள். இந்த விடயம் குறித்து முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் ஜெயராஜ் சிங்கம் சுதாகரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது வெளிமாவட்ட மீனவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை, அவர்கள் இங்கு மீன்பிடி தொழில் செய்ய முடியாது என அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் அவர்களை தடுத்து நிறுத்துவது சம்பந்தமாக தமது உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சாதா.
இன்றைய விளையாட்டரங்கில் முதலாவதாக டென்னிஸ். நேற்று ஞாயிறன்று நடந்து முடிந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரிட்டனின் ஆண்டி மர்ரி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்ற செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச்சை 6-4, 7-5, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் மறி வீழ்த்தியிருந்தார். விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரிட்டிஷ்காரர் ஒருவர் 77 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் பட்டம் வெல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போட்டியை அரங்கத்திலிருந்து கண்டு ரசித்திருந்த பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் ஆண்டி மர்ரிக்கு நைட் பட்டம் கொடுத்து கௌரவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
Well, it was a completely fantastic day for Andy Murray, for British tennis, for Britain. I think he lifted the spirits of the whole country.
ஆண்டி மர்ரிக்கும் சரி, பிரிட்டிஷ் டென்னிஸுக்கும் சரி, மொத்த நாட்டுக்குமே சரி, நேற்றைய தினம் அற்புதமான ஒரு தினம். நாட்டு மக்கள் அனைவரையுமே உணர்வெழுச்சி கொள்ள செய்துவிட்டார் மர்ரி. பட்டம் கொடுப்பதெல்லாம் சுயாதீனமாக தீர்மானிக்கப்படுகின்ற விஷயம், ஆனால் நைட் பட்டத்துக்கு மர்ரியை விட தகுதியானவர் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன் என்றார் பிரதமர் டேவிட் கேமரன். இந்த விம்பிள்டன் வெற்றிக்காக 16 லட்சம் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மர்ரிக்கு பரிசு தொகையாக வழங்கப்பட இருக்கிறது. தடகளம். இந்தியாவின் புனே நகரில் கடந்த 3ஆம் தேதி முதல் நடந்து வந்த 2013ஆம் ஆண்டுக்கான ஆசிய தடகளப் போட்டிகள் சனிக்கிழமை முடிவுக்கு வந்திருந்தன. இந்த போட்டிகளில் இந்திய வீரர்களின் வெற்றி குறித்து இந்திய தேசிய தடகள பயிற்சியாளரான முகமது நிஜாமுதீனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்திய தடகள வீரர்கள் சிறப்பாக தங்களுடைய திறமை வெளிப்படுத்தினார்கள். கடந்த ஆசிய தடகளப் போட்டியை விட இந்த ஆசிய தடகளப் போட்டியில் நிறைய பதக்கங்கள் பெற்றுள்ளோம். 2 தங்கம், 5 வெள்ளி, 9 வெண்கலம். அது இல்லாமல் ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 15 போட்டிகளில் இறுதிக்கட்டத்தை அடைந்து 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் பிடித்திருக்கிறோம். இந்திய அணியில் பங்கு கொண்ட விளையாட்டு தடகள வீரர் வீராங்கனைகளில் கிட்டத்தட்ட 40% பேர் மிகவும் இளைஞர்கள். அவர்களும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்.
சென்ற முறை கோபேவில் நடந்த போட்டி, அதற்கு முன்னால் நடந்த போட்டி, இது ரெண்டிலுமே இந்தியா தங்கப்பதக்கம் எதுவும் பெறாத ஒரு சூழ்நிலையில் இந்த முறை 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் சீனா 16 தங்கங்கள், பஹ்ரைன் 5 தங்கங்கள், ஜப்பான், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுமே கூட பதக்கப்பட்டியலில் இந்தியாவுக்கு முன்னால் நிற்கின்றன. இந்தியா இவ்வளவு பெரிய நாடாக இருந்தும் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு போட்டியில் இவர்களுக்கு பின்னால் தான் வர முடிந்திருக்கிறது என்பது பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்?
உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு நாடுகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முன்னால் வந்து ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த நாடுகளாக இருந்தார்கள். ரஷ்யாவிலிருந்து பிறந்த நாடுகள். இந்த ஆசிய கண்டத்தை விட ஐரோப்பா கண்டம் எல்லா விளையாட்டு போட்டிகளும் மிக சிறந்த ஒரு முன்னணி பெற்றிருக்கிறது. இப்போ அதிலிருந்து பிரிஞ்ச இந்த கஜகிஸ்தான் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நல்ல உலக அளவிலான தடகள வீரர்களை தங்கள் வசம் ஏற்கனவே வைத்திருந்தவர்கள். அவர்களுடன் இப்படி போட்டி போட்டு கொண்டு அவர்களுக்கு சமமாக இன்று நாம் சாதிக்கும் ஒரு நிலையில் முன்னேறியிருக்கிறோம். இன்னும் ஒரு அடுத்த ஆசிய தடகள போட்டியில் அதுக்கு தடகள போட்டியில் இவர்களை மிஞ்சி பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
இந்த போட்டியிலே கடைசி நாள் அன்று பெண்களுக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியில் இந்திய பெண்கள் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இந்த வெற்றியின் சிறப்பம்சம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்?
கடந்த ஆண்டு இவர்கள் பார்த்தீங்கன்னா இளையோர் பிரிவில் அனைவருமே ஜூனியர் நேஷனல் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்ற வீராங்கனைகள். இவர்களை இப்பொழுது சீனியர் லெவலில் கொண்டு வந்து இந்த சாதனையை நாங்கள் புரிந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்தியா வந்து ஆசிய லெவலில் 400 × 400 தொடர்ட்டத்தில் எப்பவுமே இன்று இல்லை, 1982ஆம் ஆண்டு முறையில் ஆசிய விளையாட்டு போட்டி ஆசிய தள்ளப்படாமல் நிறைய முறை தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறோம் பெண்கள் பிரிவில் குறிப்பாக. அது இந்த முறை நாங்கள் திரும்ப உலகுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறோம். இந்திய வீராங்கனைகள் 4×4 தொடரோட்டு போட்டியில் மிகவும் பலசாலிகள் என்று.
இந்த போட்டியிலிருந்து அடுத்த மாதம் மாஸ்கோவில் நடக்கக்கூடிய உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு நேரடியாக தகுதி பெற்றிருக்கக்கூடிய இந்திய வீரர்கள் யார் யார்?
விகாஸ் கவுடா அவர் தகுதி பெற்றார். நான் பெண்கள் 400×400 தொடர் ஓட்டம் தகுதிக்காக, அதாவது இங்கே இந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வெல்பவர்கள் நேரடியாக போட்டிற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். அவர்கள் இல்லாமல் ட்ரிபிள் ஜம்ப் வீரர் ரஞ்சித் மகேஸ்வரி ஏற்கனவே அவர் பி ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது சென்னையில் நடைபெற்ற தேசிய போட்டியில் 16.98 மீட்டர் தாண்டி தன்னுடைய என்ட்ரி கன்ஃபர்மேஷன். அதே போல் சுதா சிங் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் மகளிருக்கான 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் சுதா சிங்கும் தகுதி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 4 பேருமே இப்போ அவ்வளவு நடைபெறும் உலக தடகள போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார்
என்றார் இந்திய தேசிய தடகள அணியின் பயிற்சியாளர்களில் ஒருவரான முகமது நிஜாமுதீன்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.